தென்றல் May 2014 இதழில் கதிரவன் எழில் மன்னன் அவர்களின் கதிரவனை கேளுங்கள் பகுதியில் ஆரம்ப நிலை நிறுவன யுத்திகள் பாகம் 9. இதுவரை ஆரம்ப நிலை நிறுவனங்கள் தழைத்து வளர வேண்டுமானால் அவை கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறைகள் யுக்திகள் யாவை என பலர் என்னை கேட்பதுண்டு. அவர்களுடன் நான் பகிர்ந்து கொண்ட சில குறிப்புகளே இக்கட்டுரை தொடரின் அடிப்படை. வடிவமைப்பு கோவைக்காக இக்கட்டுரை வரிசை, சீன தளத்தில் வந்துள்ள ஸ்டார்ட் அப் சீக்ரெட்ஸ் என்னும் கட்டுரை தொடரின் வரிசையை சார்ந்து அமைத்துள்ளேன். ஆனால் இக்கட்டுரை தொடர் வெறும் தமிழாக்கம் அல்ல. இந்த கட்டுரை வரிசையில் என் அனுபவபூர்வமான கருத்துக்களோடு சீனட் கட்டுரையில் உள்ள கருத்துக்களையும் சேர்த்து அளித்துள்ளேன். அவ்வப்போது வேறு கருத்து மூலங்களையும் குறிப்பிட்டு காட்டுவதாக உத்தேசம். இதுவரை இக்கட்டுரையில் ஆரம்ப நிலை நிறுவனங்களுக்கு குழு எவ்வளவு முக்கியம், மாற்றங்களை எவ்வாறு மேற்கொள்ளலாம், விற்பதா வளர்ப்பதா ஆராய்வதா ஆரம்பிப்பதா, விமர்சகர்களின் முக்கியத்துவம் என்பவற்றை பற்றி பார்த்தோம். சென்ற பகுதியில் வருமான லாப திட்டம், விற்பனை வழிமுறைகள் போன்ற பல யுக்திகளை பற்றி பார்த்துள்ளோம். இப்பகுதியில் இன்னொரு ஆரம்ப நிலை யுக்தியை மேற்கொண்டு கற்கலாம். வாருங்கள். கேள்வி: நான் ஒரு மென்பொருள் தயாரிக்கும் நிறுவனத்தை ஆரம்பித்துள்ளேன். அதை ஒரு குறிப்பிட்ட மென்பொருள் மேடைக்கு சாப்ட்வேர் பிளாட்ஃபார்ம் தக்கதானதாக மட்டும் உருவாக்குவது சரியா, அல்லது பல மேடைகளில் பயனாகுமாறு படைப்பது நல்லதா, இவை இரண்டில் எந்த வழிமுறையில் நான் சென்றால் என் மென்பொருளுக்கு பெரிய பலன் கிடைக்கும், பல மேடைகளின் பயனர்களுக்கு கிட்டுமாறு செய்தால் அதிகமான பயனர்கள் கிடைப்பார்கள், ஆனால் பல மேடைகளுக்கு சரியாகும்படி செய்ய வேண்டுமானால் என் மென்பொருளின் பலன்களை குறைக்க வேண்டி வரலாம். எது சரி என்று நான் குழம்புகிறேன். உங்கள் பரிந்துரை என்ன? கதிரவனின் பதில்: ஆஹா, சென்ற பல வாரங்களாக விற்பனை வழிமுறைகளை பற்றி சலிக்கும் வரை அலசிய பிறகு வணிக யுத்தி முறை, பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி பற்றிய மிக சுவையான, மிக முக்கியமான கேள்வி இது. மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் ஆதிக்கத்தினால் இந்த கேள்விக்கே இடமில்லாமல் இருந்தது. ஆனால் சமீப காலமாக ஆப்பிள் நிறுவனத்தின் iOS மற்றும் கூகுள் நிறுவனத்தின் ஆண்ட்ராய்ட் போன்ற மென்பொருள் மேடைகள் இப்போது சூட்டிகை செல்பேசிகளிலும், ஸ்மார்ட் போன்ஸ் பலகை கணினிகளிலும், டேப்லெட் ஸ்லேட் கம்ப்யூட்டர்ஸ் ஆதிக்கம் பெற்றதனால் தற்காலத்துக்கு தக்க கேள்வியாகி விட்டது. இந்த கேள்விக்கு பல மாதிரியான விடைகள் பொருந்தக்கூடும். ஆனால் எனக்கு தெரிந்தவரை என் கருத்தை சொல்கிறேன். மென்பொருள் வல்லுநர்கள் வேறு சிலரிடமும் கலந்து ஆலோசிப்பது நல்லது. இந்த இரண்டு அணுகுமுறைகளையும் ஓரளவு கலப்பதே சரி என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் ஓரிரு மென்பொருள் மேடைகளுடன் மட்டுமே ஆழ்ந்த ஒருங்கிணைப்பை இயலும். மற்ற மேடைகளில் ஓரளவு இயங்க மட்டுமே கூடும். 3 மட்டுமே என்ற கோட்பாடு உள்ளது. பல துறைகளில் ஒரு மிக பலம் வாய்ந்த தீர்வு பொருள், டாமினன்ட் சொல்யூஷன் இருக்கும். ஆனால் வணிக சந்தை ஒரே ஒருவர் மட்டுமே முற்றுரிமை, மொனோபலி செலுத்த அனுமதிப்பதில்லை. அதனால் பொதுவாக சற்று பலம் குறைந்த ஆனாலும் முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டாம் தீர்வு பொருளும் இருக்கும். கணினிகள், உந்துவண்டிகள், விமானங்கள் போன்ற பல துறைகளிலும் இது நிலவுகிறது. மேலும் 3 கோட்பாட்டின்படி இன்னொரு 3ம் தீர்வு பொருள் விசேஷமான தேவைகளுக்கு சரிப்பட்டு சுமாரான பலம் உள்ளதாக இருக்கும். ஆனால் ஸ்மார்ட் செல்பேசிகள் அல்லது பலகை கணினிகளில் இது ஓரளவுக்கு வித்தியாசமாக உள்ளது. அதாவது இத்துறைகளில் 2 வெவ்வேறு அம்சங்களில் பலம் வாய்ந்த மென்பொருள் மேடைகள் உருவாகி உள்ளன. 1 ஆப்பிள் நிறுவனத்தின் iOS மேடை, இன்னொன்று கூகுள் நிறுவனத்தின் ஆண்ட்ராய்ட் மேடை. ஆப்பிளின் iOS ஒரே நிறுவனத்தின் ஒருங்கிணைப்புடன் பல மில்லியன் பயனர்கள், அதுவும் நிறைய செலவழிக்கும் பயனர்களுடன் பலம் பெற்று உள்ளது. ஆண்ட்ராய்ட் மேடையோ பல பல நிறுவனங்கள், அமேசான் உட்பட பயன்படுத்துவதால் இன்னும் அதிக பயனர்களை பெற்று வலு பெற்றுள்ளது. ஒருங்கிணைந்த ஒரு சூழலில் அரவணைப்பில் தங்கள் பயன்பாட்டு மென்பொருட்களை, ஆப்ஸ் விற்று ரொக்கமாக்கலை மானிட்டைசேஷன் மிக எளிதாக்குவதும், பயனர்களுக்கு மிக உகந்ததாக இருப்பதும் ஆப்பிளின் உன்னதமான கருவிகளும் டிவைசஸ் iOS மேடையின் ஆதிக்கத்தின் மூல காரணங்கள் ஆகும். ஆண்ட்ராய்ட் மேடையின் மிக முக்கியமான பலம் அது கூகுளின் முழு உதவியுள்ள திறந்த மென்பொருள் என்பது, ஓபன் சோர்ஸ் சாப்ட்வேர். அதனால் சாம்சங், அமேசான் போன்ற பெரும் நிறுவனங்கள் மற்றும் பல பல சிறு நிறுவனங்களும் இதை பயன்படுத்தவே அது மிக பிரபலமாகி பலம் பெற்று விட்டது. ஆனால் இப்படி திறந்திருப்பதே ஒரு விதமான பலவீனமும் கூட. ஆண்ட்ராய்ட் என்பது ஒரு பெயர் என்றாலும் சில விதமான ஆண்ட்ராய்டுகள் உருவாகி லினக்ஸ் போல கொஞ்சம் சிதறல் ஃபிராக்மெண்டேஷன் ஏற்பட்டுள்ளது. மேலும் பலவிதமான கணினி தாக்குதல்களுக்கும் சைபர் அட்டாக்ஸ், தீய மென்பொருட்களுக்கும் மால்வேர் ஆண்ட்ராய்ட் எளிதாக உள்ளாகிறது. நான் கண்டுள்ளது என்னவெனில், iOS இன் ஒருங்கிணைப்பு பலத்தால் சிலர் அந்த மேடையில் தங்கள் பயன்பாட்டு மென்பொருளை முதலில் அறிமுகம் செய்துவிட்டு சில காலத்துக்கு பிறகு அதை ஆண்ட்ராய்ட் மேடைக்கு கூகுள் பிளே மூலம் கொணர்கிறார்கள். மேஜை கணினிகளிலும் நோட்டு புத்தக கணினிகளிலும் ஆதிக்கம் செலுத்திய மைக்ரோசாப்ட் விண்டோஸ் ஸ்மார்ட் போன்களிலும் பலகை கணினிகளிலும் தூரத்திய மூன்றாம் மேடையாகி விட்டது. அதுவும் நிறுவனங்களில்தான் கை கணினிகளில் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. ஒரு முக்கிய கருத்து, நீங்கள் உங்கள் தீர்வு பொருளை பல மேடைகளில் அளிப்பதாக இருந்தால் மிக கீழ் பொது வகுப்பு லோவஸ்ட் காமன் டினாமினேட்டர் என்னும் பொறியில் டிராப் சிக்கிக்கொள்ளாதிருக்க தீவிர கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு மேடைக்கும் ஒரு விதமான ஆழ்வும் பயனர் இடைமுக யூசர் இன்டர்ஃபேஸ் அம்சங்களும் உள்ளன. உங்கள் பயன்பொருள் பலன் அம்சங்கள் பொதுவாக இருப்பினும் பயனர் இடைமுகமாவது மேடையின் விசேஷ அம்சங்களை பயன்படுத்தி அம்மேடைக்கு இயல்பாக வேண்டும். பலன் அம்சங்களை கூட அம்மேடையின் மிக விசேஷமான அம்சங்களை பயன்படுத்துவது நன்று. உதாரணமாக ஆப்பிள் மேடையில் விரல் ரேகை அம்சமும் ஆண்ட்ராய்ட் மேடையின் அருகு தொடர்பு நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் குறிப்பிடத்தக்கவை. ஒரு இறுதி குறிப்பு, நான் மேற்கண்ட பதிலை கை கணினிகளுக்கான மென்பொருள் மேடைகளை பற்றி மட்டும் கொடுத்துள்ளேன். ஆனால் இதே மாதிரியான பொதுவான கோட்பாடுகளை மற்ற வகையான மேடைகளுக்கும் மனதில் கொண்டு செயல்படலாம். உதாரணமாக இன்டெல் மற்றும் ARM கணினி செயலிகளுக்கும் இந்த மாதிரியான கருத்துக்கள் பயன்படும். மேடைகளுக்கு எப்படி தீர்வு பொருள் உருவாக்குவது பற்றி சற்றேனும் விளக்கியிருக்கிறேன் என நம்புகிறேன். இது ஒரு பெரிய தலைப்பு, அதனால் விவரிப்பதென்றால் பலதரப்பட்ட மேடைகளை பற்றி விளக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் இத்தோடு சுருக்கமாக முடித்துக்கொண்டு அடுத்து வேறு ஆரம்ப நிலையுக்தி ஒன்றை பார்ப்போம். தொடரும்.